Good morning, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, வணக்கம். 1897 ஆண்டில் டேவிடோ மெக்கே ஒரு கைப்பிரதியுடன் ஒரு வீட்டு கதவின் முன் நின்றார். ஸ்காட்லாண்டின் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டெர்லிங்கில் ஒரு ஊழியக்காரராக இதற்கு முன் இதை அவர் அநேக முறை செய்திருக்கிறார். ஆனால் அந்நாளில் ஒரு பலவீனமான பெண் கதவை திறந்து அவருக்கு முன் நின்றாள். அவள் ஏழையான உடையணிந்து ஒட்டிய கன்னத்தோடு முடியை விரித்து போட்டுக் கொண்டும் நின்றிருந்தாள். அவளிடம் கொடுக்கப்பட்ட கைப்பிரதியை அவள் வாங்கிக் கொண்டு அவர் ஒருபோதும் மறக்க முடியாத 6 வார்த்தைகளை பேசினாள். இந்த கைப்பிரதியால் நான் ரொட்டி எதையாவது வாங்க முடியுமா? இளம் ஊழியக்காரரின் மனதில் இந்த சந்திப்பு ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த நேரத்திலிருந்து மனிதனின் உலக பிரகாரமான பாதுகாப்புக்கு கிறிஸ்துவின் சபை இருக்க வேண்டும், இருக்கிறது என்று நான் ஆழமாக புரிந்து கொண்டேன். தனது உள்ளத்தில் மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் ஒரு கசப்புணர்ச்சியோடு இருக்கிற அந்த பெண்ணால் எந்த வகையிலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென உணர்ந்து அந்த வீட்டு வாசலிலிருந்து நான் போய்விட்டேன். அவளுக்கு உலக பிரகாரமான உதவி தேவையாயிருக்கிறது. அவளுக்கு அதை கொடுக்க எனக்கு தெரிந்தவரை ஸ்டெர்லிங்கில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை என பின்னர் அவர் எழுதினார். சில ஆண்டுகளுக்கு பின் மிக பெரிய பொருளாதார வீக்கத்தில் உலகம் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தின் போது 1936 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 தேதியில் பின்னர் சபையின் நல்வாழ்வு திட்டமாக அறியப்பட்ட அதை தலைவர் ஹீபர் ஜே கிராண்டும் அவரது ஆலோசகர்களான ஜே ரூபன் கிளார்க்கும் டேவிடோ மெக்கேயும் அறிவித்தார்கள். 2 வாரங்களுக்கு பின் அதன் முதல் தலைவராக மூப்பர் மெல்வின் ஜே பேலர்ட் மற்றும் ஹேரோல்ட் பில்லி அதன் நிர்வாக இயக்குநருமாகவும் நியமிக்கப்பட்டார்கள். இது ஒரு சாதாரண முழு முயற்சி அல்ல. அதை நிர்வகிக்க கர்த்தர் விசேஷமான மக்களை ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் கூட தலைவர் கிராண்டிற்கு பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட்டதன் விளைவே நல்வாழ்வு திட்டத்தின் அமைப்பு என்றும் அந்த நேரத்திலிருந்து அதை பற்றி பொறுப்பு கொண்ட சகோதரர்களுக்கு அதை போன்ற வெளிப்படுத்துதல்கள் வருவதாலேயே அது தொடர்ந்து நடத்தப்படுமென தலைவர் ஜே ரூபன் கிளார்க் தெளிவுபடுத்தினார். மனுகுலத்தின் வேதனைகளுக்கு நிவாரணம் அளிக்க சபை தலைவர்கள் உறுதியாயிருப்பதை போன்றே அது உறுதியாயும் மாற்ற முடியாததுமாயிருக்கிறது. அதை செய்ய எவ்வளவு பணம் தேவையாயிருந்தாலும் மக்களிடத்தில் போய் அவர்களுக்கு உதவ ஒரு அமைப்பை தலைவர் கிராண்ட் விரும்பினார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேத பாட வகுப்பை நிறுத்த, ஊழிய பணியை நிறுத்த அல்லது ஆலயத்தை கூட மூடி வைக்கும் அளவுக்கு அவர் போவார் என்றும், ஆனால் அவைகள் மக்களை பசியோடு விட்டு வைப்பதாயிருக்கக்கூடாதென்று அவர் சொன்னார். நிகராகுவாவின் மனாகாவில் 19,000 மக்களுக்கும் மேலானவர்களை பலியாக்கிய ஒரு அழிவுக்கேதுவான புயல் காற்றில் பிழைத்துக் கொண்ட 1,300 சபை அங்கத்தினரிடம் தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி பேசிய போது நான் அவரது பக்கத்தில் இருந்தேன். சபையில் வளங்கள் இருக்கும் வரை பசியிலோ உடையில்லாமலோ அல்லது தங்கமிடம் இல்லாமலோ நீங்கள் இருக்க உங்களை நாங்கள் விடமாட்டோம். இப்படிதான் இது நடக்க வேண்டுமென கர்த்தர் தேர்ந்தெடுத்த வழியில் உதவி செய்ய எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என அவர்களிடம் அவர் சொன்னார். இந்த உணர்த்தப்பட்ட நல்வாழ்வு திட்டத்தின் தனித்துவமான தன்மைகளில் ஒன்று அதன் தனிப்பட்ட பொறுப்பையும் சுயசார்பையும் வலியுறுத்துவதாகும். வறுமையில் இருப்போருக்கு உதவ நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களால் அநேக திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் தங்களுக்கு தாங்களே உதவ மக்களுக்கு உதவுவதை எதிர்த்து மக்களுக்கு உதவி செய்வதில் இந்த திட்டங்களில் அநேகம் குறுகிய கால நோக்கம் மட்டுமே இருக்கிற ஒரு இலக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என தலைவர் மாரியன் ஜி ரோம்னி விளக்கினார். சேமிப்பதற்கு புத்தியாக வாழ்ந்து வருங்காலத்துக்கு ஆயத்தப்பட்டு பொருளாதாரத்தில் சுய ஒழுக்கத்தை கொண்டிருப்பதின் பலமே சுயசார்பு. தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களின் உலக பிரகாரமான நல்வாழ்விற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமென ஆரம்பத்திலிருந்தே குடும்பங்களுக்கு சபை கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடனை தவிர்த்து கவனமாக பணத்தை நிர்வகித்து கஷ்ட காலங்களுக்கு ஆயத்தப்பட்டு ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பின்பற்றி தேவைகளுக்கும் அவசியங்களுக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் ஒழுக்கத்தை வளர்த்து அதன்படி வாழ ஒவ்வொரு தலைமுறையையும் சுயசார்பின் அடிப்படை கொள்கைகளை அவர்களே கற்றுக்கொள்ள வேண்டும். நோக்கம், வாக்களிப்புகள், கொள்கைகள் சபையின் நல்வாழ்வு பணியை பலப்படுத்தி இந்த அனித்திய வாழ்க்கைக்கும் அப்பாலும் இந்த பணி விரிவாக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படுபவர்களுக்கு அல்லது வறுமையில் இருப்பவர்களுக்கு பலனளிக்கும் ஆசீர்வதிக்குமே இந்த புனித பணி அமைக்கப்படவில்லை. உண்மையில் தியாகம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுதலின் இரக்க குணத்தின் தன்மையின் மூலமாக தியாகத்தின் பரிசுத்தப்படுத்துதலின் செலஸ்டியல் கொள்கைகளை நாம் கற்றுக்கொள்வதால் நம்மிடம் உள்ளவைகளை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு செலஸ்டியல் வாழ்க்கையில் நாம் பங்கேற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக கபடமற்றவர்களாய் நடக்கும் பொருட்டு அனுதினமும் உங்களின் பாவ மன்னிப்பை நாம் பெறும்படியாக நம்மிடமுள்ள பொருட்களை ஏழைகளுடன் பகிர்ந்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதன் காரணங்களில் அது ஒன்றாயிருக்கிறதென பெஞ்சமின் ராஜா போதித்தான். உலகத்தோற்ற முதல் நீதியான சமுதாயங்களில் தர்மம் செய்வது எப்போதுமே ஒரு முக்கிய அங்கமாய் இருந்து வந்திருக்கிறது. ஒரு சமாதான உலகத்திற்காகவும் செழிப்பான சமுதாயங்களுக்காகவுமே நாம் விரும்புகிறோம். தீமையானவை கைவிடப்பட்டு நன்மையானவையும் சரியானதும் நடக்கிற அன்பான நற்குணமுள்ள சமுதாயங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆலயங்களை நாம் கட்டுகிறோம் என்பது பெரிதல்ல. நமது அங்கத்தினர்கள் எவ்வளவு அதிகமாக வளர்ந்து வருகிறார்கள் என்பது பெரிதல்ல. உலகத்தின் கண்களில் நாம் எவ்வளவு நல்லவர்களாக பார்க்கப்படுகிறோம் என்பது பெரிதல்ல. பலவீனமானவர்களுக்கு உதவ, நொய்ந்து போயிருக்கும் கரங்களை உயர்த்த, தளர்ந்து போயிருக்கும் முழங்கால்களை பலப்படுத்த வேண்டுமென்ற இந்த மகத்தான அடிப்படை கட்டளையை கைக்கொள்ள நாம் தவறினால் அல்லது துன்படுகிற துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவ தவறினால் நாம் ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கப்படுவோம். கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. நமது இருதயங்களின் ஆனந்தமான நம்பிக்கை எப்போதுமே நமக்கு அருகில் வர முடியாது. உலகம் முழுவதிலும் 27,000 ஆயர்கள் ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்ற அவர்களை தேடுகிறார்கள். அர்ப்பணிப்பான ஒரு ஒத்தாசை சங்க தலைவரையும் சேர்த்து ஆசாரியத்துவ துணை சங்க தலைவர்கள் கொண்ட ஒரு தொகுதி ஆலோசனை குழுவால் ஒவ்வொரு 1,000 உதவப்படுகிறார். அவர்கள் அயலானுக்கு நிவாரணம் கொடுக்க விரைந்து துயரத்தில் இருப்போரின் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அநாதைகளின் கண்ணீரை துடைத்து விதவைகளின் உள்ளத்தை ஆனந்தப்படுத்த வைக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள சபை அங்கத்தினர்களின் தலைவர்களின் இருதயங்கள் நேர்மறையாக செல்வாக்கடைந்து கோட்பாடுகளாலும் தங்கள் அண்டை வீட்டாரத்தில் அன்பின் கவனிப்பின் உணர்வோடு வழிநடத்தப்படுகிறார்கள். பசியாலும் உலக பிரகாரமான தேவைகளின் குறைபாடுகளாலும் தனது சிறிய பிணையத்தின் அங்கத்தினர்கள் கஷ்டப்படுகிறதால் தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆசாரியத்துவ தலைவர் கவலைப்பட்டார். பசியால் சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுவதை அனுமதிக்க விருப்பமில்லாமல் ஒரு காலியான இடத்தை அவர் கண்டுபிடித்து அதில் பயிரிட்டு நடும்படி ஆசாரியத்துவ அங்கத்தினர்களை அவர் ஏற்பாடு செய்தார். ஒரு பழைய குதிரையை அவர்கள் கண்டுபிடித்து பழைய காலத்து கலப்பையை அதனுடன் கட்டி நிலத்தை உழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் உழுது முடிக்கு முன்பே குதிரை இறந்து போனது. தங்களின் சகோதர சகோதரிகள் பசியால் வாடுவதை அனுமதிப்படைய விட அந்த பழைய கலப்பையை ஆசிரியத்த சகோதரர்கள் தங்கள் முதுகுகளில் கட்டி கட்டியாக இருந்து அந்த மண்ணை அவர்கள் உழித்தார்கள். அவர்களின் சகோதர சகோதரிகளின் பாடுகளின் சுமைகளின் கலப்பையை தங்களின் மீது எடுத்துக்கொண்டார்கள். வறுமையில் இருப்போருக்கு உதவுதன் ஒரு அர்ப்பணிப்புக்கு எனது சொந்த குடும்ப வரலாற்றில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வில்லி மற்றும் மார்டின் கைவண்டி குழுவை பற்றியும் அவர்களின் மேற்கு நோக்கிய பயணத்தின் போது குளிரையும் பலவீனப்படுகிற சூழ்நிலையையும் தாங்கிக் கொண்டிருந்த போது இந்த விசுவாசமிக்க முன்னோடிகள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்றும் மரித்தார்கள் என்றும் அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த அன்பான துவண்டு போயிருந்த பரிசவான்களை காப்பாற்ற போகும்படி பிரிகாம் யாங் கேட்டுக்கொண்டவர் எனது கொள்ளுத்தாத்தாவும் ராபர்ட் டெய்லர் பாட்டின் ஒருவர். பனி அதிக ஆழமாக இருந்தது, குளிர் மிக அதிகமாயிருந்தது. எங்களால் நகர முடியவில்லை. தெர்மாமீட்டரில் சைபருக்கு கீழே 11 டிகிரி இருந்தது. மிக குளிராயிருந்ததால் யாராலும் பயணம் செய்ய முடியவில்லை என தனது நாட்குறிப்பில் தாத்தா எழுதியிருந்தார். சிக்கிக் கொண்ட பரிசவான்களுக்கு உயிர் காக்கும் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. அவர்களால் முடிந்ததை எல்லாம் செய்தும் கூட அநேகர் மரித்து போய் வருகிற வழியில் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட பரிசவான்கள் எக்கோ கான்யனில் ஒரு பகுதியின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெண் குழந்தை பிறந்ததற்கு உதவி செய்ய ஏராளமான கைவண்டிகள் நிறுத்தப்பட்டன. பிறந்த குழந்தையை சுற்றி வைக்க அந்த இளந்தாயிடம் போதுமான துணிகள் இல்லாததை ராபர்ட் கவனித்தார். உறைய வைக்கும் குளிராயிருந்த போதிலும் வீட்டில் தயாரான தனது சட்டையை அவர் கழற்றி குழந்தையை சுற்றி வைக்க அதன் தாயாரிடம் கொடுத்தார். அந்த இடத்தின் மற்றும் அவளது பிறப்பின் சூழ்நிலையின் நினைவு காரணமாக குழந்தைக்கு எக்கோ எக்கோ ஸ்கொயர்ஸ் என்று பெயரிடப்பட்டது. பின்வந்த ஆண்டுகளில் சபையின் தலைமை தாங்கும் ஆயராக ராபர்ட் அழைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியம் செய்தார். 86வது வயதில் ராபர்ட் டெய்லர் பிரட்டன் நோய்வாய்ப்பட்டார். தனது இறுதியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க தனது குடும்பத்தை தனது படுக்கையின் அருகில் கூடிவர செய்தார். அவரது இறுதி வார்த்தைகளில் இந்த எளிய மகத்துவமான ஆலோசனை, ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருங்கள். சகோதர சகோதரிகளே, அவரது சபையின் வறிய அங்கத்தினர்களுக்கு சேவை செய்வதற்காக நிர்வகிக்கப்பட்ட திட்டத்தை நிர்வகிக்கவும் நிறைவேற்றவும் கர்த்தர் அழைத்த அந்த ஆற்றல் மிக்கவர்களை நாம் கௌரவிக்கிறோம். நமது காலத்தில் ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருக்க, பசியாயிருப்பவனுக்கு போஜனம் அளிக்கவும், வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் உடுத்தவும், வியாதியஸ்தருக்கு ஒத்தாசை புரியவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், எண்ணிலடங்கா வழியில் வழக்கமாக அமைதியான வழிகளில் அவர்களை அணுகிருக்கவர்களை நாம் கௌரவிக்கிறோம். தனது சீஷர்களிடமிருந்து இரட்சகர் எதிர்பார்க்கிற இது பரிசுத்தமான பணி. பூமியில் அவர் நடந்தபோது அவர் நேசித்தது இந்த வேலையே. இன்று நம்மிடையே அவர் இருந்தால் அவர் செய்ய நாம் காண்பது இந்த வேலையா இருக்கும். 75 ஆண்டுகளுக்கு முன் மனுகுலத்தில் ஆவிக்குரிய உலக பிரகாரமான ரட்சிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாழ்மையான ஆரம்பத்திலிருந்து எழுந்தது. அப்போதிலிருந்து உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நற்குணங்களை அது வளர்த்து அவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறது. தீர்க்க தரிசனமான நல்வாழ்வு திட்டம் சபை வரலாற்றின் ஒரு சிறிய கதை அல்ல. எந்த கொள்கைகள் மீது அது அஸ்திபாரமிட்டிருக்கிறதோ அவை ஒரு மக்களாக நாம் யார் என்பதை விவரிக்கிறது. நமது இரட்சகரும் நமது உதாரண புருஷருமான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நமது பங்குகளின் ஒரு அடிப்படை குணாதிசயமாக இது இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவுதலும் ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருத்தலும் பிதாவால் கட்டளையிடப்பட்டதும் அவரது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் புதுப்பிக்கவும் உயர்த்தவும் தெய்வீகமாக வடிவமைக்கப்பட்டதுமான ஒரு பரிசுத்தப்படும் பணி. இதை இயேசு கிறிஸ்துவின்
Go and do thou likewise. Of this I testify.
காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.